நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை அமெரிக்கன் கல்லூரி 2TN கடற்படை பிரிவு இணை NCC அதிகாரி, உதவி பேராசிரியர் மற்றும் துணை லெப்டினன்ட் டாக்டர் ஹச் லூர்துராஜ் அவர்கள் ஆயுதப்படை வீரர்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் சப் லெப்டினன்ட் டாக்டர் லூர்துராஜ், 2TN நேவல் யூனிட் மதுரை. நான் அமெரிக்கன் கல்லூரியில மெய்யியல் பேராசிரியரா பணியாற்றுறேன். மேலும் அசோசியேட் NCC ஆபிசராகவும் இதே கல்லூரியில பணியாற்றிட்டு இருக்கிறேன். என்னோட யூனிட்ல 100 கேடட்ஸ் என்கிட்ட படிக்கிறாங்க. அதுல கடந்த ஆண்டு 4 பேர் RDC கேம்ப் நியூ டெல்லி, அதாவது பிரைம் மினிஸ்டர் ரேலி என்று சொல்லப்படுகிற ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே போல நவ்ஸ்தானி கேம்ப் என்று சொல்லப்படுகிற லோனாவாலாவில் நடத்தப்பட்ட கேம்ப்லையும் என்னுடைய மாணவர்கள் 2 பேர் கலந்து கொண்டார்கள். இப்படி 1881 தொடங்கப்பட்டு 1952 NCC இந்த கல்லூரியில ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் என்ற 3 விங்குகளையும் தன்னகத்தை கொண்டு சிறந்து விளங்குகிற ஒரு கல்லூரியாக மதுரையில் அமெரிக்கன் கல்லூரி விளங்குகிறது. எங்களுடைய கமாண்டிங் ஆபீசர் கேப்டன் பிரதீப் குமார் எங்களை, இந்த எங்களுடைய மாணவர்களை இந்த டிஃபென்ஸ் சைடுக்கு அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்றது மட்டுமல்லாமல் அவங்களை இந்த கடற்படை பகுதியில் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் என்ற விஷயத்திலையும் ஆர்வம் காட்டுகிறார். மட்டுமல்லாது இந்த கொடி நாளில் புதுக்கோட்டை FM எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நினைச்சு ரொம்ப மகிழ்கிறேன். மட்டுமல்லாது புதுக்கோட்டை FM நேயர்கள் அனைவருக்கும் கொடிநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா, இந்தியாவில் முப்படைகளின் கொடிநாள் தினம். இந்த முப்படைகளுடைய கொடியில நிறைய சின்னங்கள் இருக்கு. இந்த சின்னங்களுடைய வடிவமைப்பு மற்றும் அதனுடைய வண்ணங்கள் வலியுறுத்தக்கூடிய கோட்பாடு என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சில கொடிநாள் அப்படின்றது இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது போல அமெரிக்காவிலும் கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த கொடிநாள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்றது கேள்வி கேட்கும்போது, கொடிநாள் அப்படின்றது அந்த போரில் பங்கு பெற்ற இந்திய வீரர்களை, அவர்களுடைய வீரத்தை, அவர்களுடைய தியாகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது தான் இந்த கொடிநாள். இது இறந்து போன வீரர்களை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நிதி உதவி அளித்து அவர்களையும் பாதுகாக்க ஒரு நாளாக இந்த நாள் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. நம்ம நாட்டில் மட்டுமல்லாம அமெரிக்காவில வந்து கொண்டாடப்படுகிற இந்த கொடிநாள் என்பது பேர்ல் ஹார்பர் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். பேர்ல் ஹார்பர் அப்படின்ற ஒரு இடத்த ஜப்பான் அமெரிக்கா மீது ஹவாய் தீவுகள்ல, அமெரிக்காவில இருக்கிற ஹவாய் தீவுகள்ல பேர்ல் ஹார்பர் அப்படின்ற ஒரு கப்பல் தளத்தை தாக்கி பெரிய இழப்புக்கு உள்ளாக்கியது. அந்த தாக்குதலுக்கு பின்னாடிதான் அமெரிக்கா இரண்டாம் உலக போருக்குள்ளேயே நுழைஞ்சது. அந்த தாக்குதல்ல உயிரிழந்த அமெரிக்க வீரர்களை தியாகத்தையும் அவர்களை நினைவு கூறும் விதமாகவும் அரை கம்பத்தில் கொடியேற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதுதான் இந்த கொடிநாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த இந்தியன் ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படின்றதுலயே 3 விதமா பிரிக்கப்படுது. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த 3லையும் 3க்கும் தனித்தனி சின்னங்கள் இருக்கு. அந்த சின்னத்துல இந்தியன் ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கும் போது இரட்டை குறுக்கு வாள்களை கொண்டிருக்கும். அந்த வாள்களுக்கு மேலே அசோக சக்கரம் இருக்கும், அதாவது லைன் கேபிட்டல் அசோகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த இரட்டை குறுக்கு வாள்கள் கோல்டன் கலர்ல இருக்கும். அதற்கு பின்புலம் பின்னார் பேக்ரவுண்ட் அப்படின்றது மெரூன் கலர்ல இருக்கும். இப்படி ஒரு சின்னம் வச்சு இந்த ராணுவ வீரர்களுடைய துணிவையும் தியாகத்தையும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த பாரம்பரியம் மிக்க அந்த வாள் அப்படின்றது வலிமையையும் அவர்களுடைய வீரத்தையும் பிரதிபலிக்கிற ஒன்றாக அந்த சின்னத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியன் நேவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கடற்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல அந்த கொடி அப்படின்றது நீல நிற பேக்ரவுண்ட் வச்சு அதுல கோல்டன் கலர்ல ஒரு ஆங்கர் இருக்கும். ஆங்கர் அப்படின்றது தமிழ்ல நங்கூரம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு மேலாக அந்த அசோக சக்கரம் அப்படின்றது பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை நிறம் மற்றும் நீல நிறம் அப்படின்றது முக்கியமா இந்திய வெள்ளை நிறம் அப்படின்றது சுத்தத்தையும் ஒழுங்கையும் பிரதிபலிக்கின்ற ஒன்றாக அமைகிறது. அந்த நீல நிறம் அப்படின்றது கடலின் பேர் அழகையும் பாதுகாப்பையும் குறிக்கின்ற ஒன்றாக அமைகிறது. இந்திய கடற்படை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்தோ பாகிஸ்தான் வார் அப்படின்றத கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. 1971 ஒரு பெரிய வார். அந்த வாரில் இந்திய கடற்படை ஆற்றிய பங்கு மிகச்சிறப்புக்குரியது. ஏன் அப்படின்னு சொன்னா மற்ற போர்சஸ் அப்படின்றது ஒரு நாட்டை போய் பிடிக்கும், ஆனா இந்தியன் நேவி அப்படின்றது இது ஒரு போர் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த வலிமை பெற்ற ஒரு விதமா ஒரு ஒரு அமைப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதில் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கான சின்னம் அப்படின்றதுல மையத்துல வட்டம் கொண்டிருக்கும், மூன்று வளையங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல வெளியில இருக்கிற ஒரு வளையம் காவி நிறமாகவும், அதுக்கு உள்ள இருக்கிற அந்த வளையம் வெள்ளை நிறமாகவும், அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த வளையம் கிரீன் கலராகவும் இருக்கும், அதாவது பச்சை நிறமாகவும் இருக்கும். இதற்கு வெளியில இருக்கிற பேக்ரவுண்ட் அப்படின்றது ஸ்கை ப்ளூ கலர்ல, அதாவது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும், மற்றும் நீல கலர்லையும் அதுல இருக்கும். இது நீல கலர் அப்படின்றது வானம் போன்ற பசுமை நிறம், வான்படையின் வேகத்தையும் திறமையும் குறிக்கும் வண்ணமாக அது அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த மூன்று வண்ணங்களும் ஒற்றுமையின் அடையாளங்களாக அதுல வரையப்பட்டிருக்கு. இதுதான் அந்த ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் அப்படின்றதுக்கு இருக்கிற சின்னங்களும் அதனுடைய முக்கியமான கோட்பாடுகளும் அதுல இருக்கு.
ஐயா, இப்ப இந்த கொடிநாள் நிதி அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கொடிநாள் நிதி அப்படின்னா என்ன? இந்த கொடிநாள் நிதி எந்த முறையில திரட்டப்படுது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது நான் முதலே சொன்னேன், கொடிநாள் அப்படின்றது கொண்டாடப்படும் போது அந்த போரில் இறந்த வீரர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை, நிதி உதவிகளை செய்வதற்காக எல்லாராலும் வசூலிக்கப்படுவதுதான் இந்த கொடிநாள் நிதி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த முக்கியமான நாட்கள்ல, அதாவது சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்கள்ல தேசிய கொடியை கௌரவிக்கவும் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தவும் இந்த நிதி அப்படின்றது திரட்டப்படுகிறது. இது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற, இறந்து போன அல்லது தற்போது பணியில் செய்து கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு நிதியாக கருதப்படுகிறது. இந்த நிதியை திரட்டுவதற்கு பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் சில சமயங்களில் ஒரு சில என்ஜிஓஸும் இதில் பயன்படுத்தப்படுகிறாங்க. எப்படி எப்படி கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், சின்ன சின்ன கொடிகள் மூலமாகவும், கொடிகளை விற்பனை செய்வதன் மூலமாகவும், அதாவது இந்த பிளக் ஆர்ட்ஸ் மாதிரி கையில் பிடிக்கக்கூடிய கொடிகள், டேபிளில் வைக்கக்கூடிய அழகு சாதனங்கள், சட்டையில் குத்துறதுக்கு அல்லது மெட்டல்ஸில் வைக்கிற இந்திய தேசிய கொடிகள், இவையெல்லாம் விற்பனை செய்வதன் மூலமாக நாம் பெறுகிற அந்த நிதி, அதை வைத்து தான் இந்த போர் வீரர்களின் குடும்பங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் மத்தியில ஒரு தேசிய உணர்வை வளர்க்க வேண்டும் அப்படின்ற முயற்சி தான் இந்த கொடிநாள் என்பது கொண்டாடப்பட்டு அதற்காக நிதியும் வசூலிக்கப்படுகிறது.
இந்திய ஆயுதப்படைக்கு வீரர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுறாங்க, அவங்களுடைய தேர்வு முறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. எல்லோரும் கல்லூரியில அப்பப்போ எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியும் கூட. இந்திய ஆயுதப்படைக்கு வீரர்கள் ரெண்டு மூணு வகையாக செலக்ட் பண்ணப்படுறான். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செலெக்ஷன் போர்டு மூணு பிரிவினருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஒன்னொன்னும் அதோடைய தனித்தன்மையின் மத்தியில செலெக்ஷன் போர்டு வந்து வித்தியாசமா அவர்களை செலக்ட் பண்ணவும் செய்யுது. அதாவது தகுதி என்பது கல்வி தகுதி, வயது, உயரம், அவருடைய உடலியல் அமைப்பு, மெடிக்கல், இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது இருக்கு. இது மூணு பேருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் ஒன்னொன்னும் அதனுடைய அளவுகோல்கள் அப்படின்றது வித்தியாசப்பட்டு தான் இருக்கு. கல்வி தகுதி அப்படின்றது 10வது முடிச்சு 10வது அல்லது 12வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது நார்மலா ஒரு சோல்ஜர்ஸ் லெவலுக்கு. சப்போஸ் டிகிரி அல்லது டிப்ளமோ அப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆபீசர்ஸ் லெவல்ல என்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்டிஏ அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதன் மூலமாக 12th பாஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம டிஃபென்ஸ்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதற்கு வயது வரம்பு அப்படின்றது 17 முதல் 23 வரை இருக்கணும். ஆபீசர்ஸ் லெவல்ல போகணும் அப்படின்னு சொன்னா 19 முதல் 25 வரை கண்டிப்பா இருக்கணும். அதுல அவங்க விரும்புகிற சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, யூஸ்வலா கணிதம் இயற்பியல் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அதற்கு முன்னுரிமையும் இருக்குது. உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 157 சென்டிமீட்டர் முதற்கொண்டு ஆண்கள் செலக்ட் பண்ணப்படுவாங்க, பெண்கள் 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். தேர்வு முறை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்றது மூலமா சேர முடியும். அதுல ரிட்டன் டெஸ்ட், அதுல ரிட்டன் டெஸ்ட்ல முக்கியமா 300 மார்க்குக்காக அந்த ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை விட்டுட்டு ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் 600 மார்க்குகளுக்காக இருக்கும். மேலும் SSB அதாவது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்ற மூலமாகவும் நம்ம வந்து டிஃபென்ஸுக்குள்ள நுழைய முடியும். அதில் இன்டர்வியூ இருக்கும், சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதை தாண்டி போகும்போது மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம உள்ளே போக முடியும். அதே இப்போ 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேலி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் தான் இந்த செலெக்ஷன் நடக்கும், அந்த ரேலி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடக்கும். இதில் ரன்னிங் இருக்கும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், காமனான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். 4வது ஒரு ஆப்ஷன், டைரக்ட் என்ட்ரி. ஆஃபீஸர்ஸ் லெவலில் நம்ம டைரக்ட் என்ட்ரி போகலாம். அதை டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் அதில் நுழைய முடியும். சில டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமும் அதுக்குள்ள இருக்கும். செலெக்ஷனுக்கு பின்னாடி பயிற்சி வகுப்புகள் நடக்கும். அதாவது 3 இடங்களில் நார்மலாகவே பயிற்சி வகுப்புகள் நடக்க தான் முடியும். பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க, அது 3 இடத்துல நடக்கும். ஒன்று என்னென்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்றதுல இருக்கும். 2வது IMA அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியன் மிலிட்ரி அகாடமி அப்படின்றதுல இருக்கும். 3வது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி OTA காம்டி அப்படின்ற இடத்துல நமக்கு 3 இடத்துல நடக்கும். இவை எல்லாத்துலேயும் நுழையணும் அப்படின்னு சொன்னால் NCC அப்படின்றது பேசிக்காக இந்த மாணவர்களுக்கு வேணும். NCC-யில் இருக்கிற சி சர்டிஃபிகேட் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றத நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த டிஃபென்ஸ்க்குள்ள நுழைய முடியும் அப்படின்றது முக்கியமான ஒரு தகவல் அதுல. நன்றி.
இன்னைக்கு இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு அவங்க செஞ்ச சாதனைகளுடைய அடிப்படையில நிறைய விருதுகள் வந்து கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க. என்ன மாதிரி உயரிய விருதுகள் கௌரவங்கள் இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு வழங்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இது வந்து இந்த விருதுகள் அப்படின்றத ரெண்டு வகையா பிரிக்க முடியும். அதாவது போர்க்கால விருதுகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அதாவது வார் டைம் கேலண்டரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா பீஸ் டைம் கேலண்டரி அவார்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா பிரிக்க முடியும். அத இந்த வீரர்கள் செய்கிற வீர தீர செயல்களுக்கான விருதுகள் இவை அனைத்துமே. அதுல ஃபர்ஸ்டா நமக்கு ரொம்ப அதிக உயரிய விருது அப்படின்னு சொல்லும்னா பர்மவீர் சக்ரா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் மிக உயர்ந்த அளவிலான வீரத்திற்கான போர்க்காலத்தில் வழங்கப்படுகிற ஒரு அவார்டு. இதே போல இந்த அவார்டை பெறுறது மிக பெருமைக்குரிய விஷயம். 2வது பெருமை அவார்டு என்ன அப்படின்னு கேட்டா மகாவீர் சக்ரா அப்படின்னு சொல்லப்படுறது, இதுவும் வீரத்திற்காக வழங்கப்படுறதுதான். 3வதான உயரிய விருது அப்படின்றது வீர் சக்ரா அப்படின்னு சொல்றது, இதுவும் வீரத்திற்காக வழங்கப்படுகிற ஒரு அவார்டு. அதே போல அமைதி காலங்கள்ல அதாவது பீஸ் டைம் கேலண்டரி அவார்ட் அப்படின்னு சொல்றது அசோக் சக்ரா அப்படின்னு சொல்லுவோம், இது மிக உயர்ந்த அளவிலான வீரத்திற்காக வழங்கப்படுகின்ற விருது. அதே போல கிருதி சக்ரா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் 2வது உயரிய சமாதான கால விருது அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றது. அதே போல சௌரி சக்ரா அப்படின்னு சொல்றது 3வது சமாதான கால விருது. இவை அனைத்துமே என்ன செய்யும் சொன்னா இந்த படை வீரர்களுக்கு ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிற விருது. இதே போல நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா பத்மஸ்ரீ அவார்டு, அதே போல பத்ம விசிஷ்ட சேவா அவார்டு, அதே போல அதி விசிஷ்ட சேவா அவார்டு, விசிஷ்ட சேவா மெடல், இது மாதிரி நிறையவே கொடுக்கப்படுகிறது.
இன்றைக்கு இந்திய ஆயுத படையில பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும் பயணித்த இந்த ஆயுதப்படையில குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னால் பெண்களும் சேர்க்கப்பட்டார்கள். அதாவது 1970 to 1990 வரை மருத்துவத்திற்கு மட்டும் நர்சஸா பயன்படுத்தப்பட்டாங்க பெண்கள், ஆனால் போருக்கு அவங்க பயன்படுத்தப்படல. அதாவது 92 SSC ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், இதுல ஆபீசர்ஸா ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து அதுல ஆபீசர்ஸா ஜாயின் பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் கிடையாது. 90s இப்படிதான் இருந்தது. ஆனா 2000 பின்னால 2008 அவங்க ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க. ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணான்னு ஆப்ஷன் கிடைச்சது. அப்போ ஏர்ஃபோர்ஸ்ல ஏவுகணைகளை இயக்குற அந்த பணிக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. 2015 போர் விமானங்கள் இயக்குகிற பணிக்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க. 2020 பின்னால அந்த பெர்மனன்ட் கமிஷனாகவும் அவங்கள அனுமதிக்கலாம், அவங்கள அட்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோடைய உத்தரவின்படி அவங்க 2020 பின்னால் பெர்மனன்ட் கமிஷனாகவும் அவங்க மிலிட்ரியில சேர்றாங்க. அதே போல 3 பிரிவிலுமே பெண்கள் வந்து இப்போ அனுமதிக்கப்படுறாங்க. ஆர்மியிலையும் சரி, நேவிலையும் சரி, ஏர்ஃபோர்ஸ்லையும் சரி. என்னென்ன பணிகளில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஆர்மி அப்படின்றதுல இன்ஜினியரிங் சைடு, அதே போல் லா, எஜுகேஷன் சைடு, எலக்ட்ரானிக் சைடு, இதில் எல்லாமே வந்து இவர்கள் பயன்படுத்தப்பட்டாலும் நேரடியாக போரில் பங்கு கொள்வதற்கான ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை. நேவியில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்லெல்லாம் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்றவங்க நிறைய பெண்கள் நானே பார்த்துருக்குறேன். எல்லா கப்பல்லையுமே ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, அந்த பணிக்காக பயன்படுத்துகிறாங்க. அதே போல 1992 பெண்கள் வந்து கேடட்டாகவும் சயின்ஸ் மற்றும் நிர்வாக துறைகளில் தான் அவங்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் போர் விமானிகளாக பயன்படுத்தப்பட்டு இப்போ போர் விமானங்களை இயக்குகிற வேலையும் 23 அப்புறம் செஞ்சு வர்றாங்க. பொதுவாக பெண்கள் அப்படின்றவங்க எவ்வளவுதான் இந்த இதில் பயன்படுத்தப்பட்டாலும் பெண்களின் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு ஒப்பந்த ரீதியில கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் கருதப்படுகிற ஒரு ஐடியாவாக இருக்குது.
இந்திய ஆயுதப்படை பிரிவினுடைய செயல்பாடுகள் அதை குறித்த ஒரு விரிவான தகவல்களை நம்மளுடைய பொதுமக்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
இது கொஞ்சம் நீண்ட ஒரு பதில் தான். எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த அமைப்பு அப்படின்றது நமக்கு தெரியும், இந்திய ராணுவம் அப்படின்றது, இந்தியன் ஆர்மி, அதே போல இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற 3 வகையாக பிரிக்கப்பட்டு இருக்குது. இதுல தகவல் சேகரிப்பு, கடல்வழி பாதுகாப்பு, வான்வெளி பாதுகாப்பு போன்ற செயல்பாடுகளை செய்து வருகிறது. இந்தியன் ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதன் அமைப்பு அப்படின்றது பல நிலைகளாக பிரிக்கப்படுது. அந்த நிலைகள் 1-2 வரிசையா சொல்றேன். கமாண்ட், கார்ப், டிவிஷன்ஸ், பிரிகேடர்ஸ், பட்டாலியன், கம்பெனிஸ், பிளாட்டூன், செக்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து பல நிலைகளாக பிரிக்கப்பட்டு, அதுக்கு பின்னாடி என்ன செய்யும் சொன்னா, இந்திய ராணுவம் 7 மண்டலங்களாகவும் பிரிக்கப்படுது. அது நான் தமிழ்ல சொல்லும்போது மேற்கு கட்டளை, வடக்கு கட்டளை, கிழக்கு கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா இருக்கும், ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், நார்தர்ன் கமாண்ட், சதர்ன் கமாண்ட், சென்ட்ரல் கமாண்ட், சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட் அண்ட் ட்ரைனிங் கமாண்ட். இந்த ட்ரைனிங் கமாண்ட் அப்படின்றது தான் நார்மலா இந்த NCC இதுக்கெல்லாம் பயன்படுத்துற கமாண்டா பயன்படுத்துவோம். இவையெல்லாம் ஆர்மியில பயன்படுத்துற அந்த கமாண்ட். அதுக்கு மத்தியில அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்திய ராணுவம் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளோட அந்த லேண்ட் பிரச்சனையை வந்து தொடர்ந்து வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுலயும் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, பேராமிலிட்டரி மற்றும் காவல் படைகளோட சேர்ந்து உள்நாட்டு அமைதியை நிலைநிறுத்துவதிலையும் அந்த இந்தியன் ஆர்மி அப்படின்றது முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல பேரிடர் காலங்களில், இப்போ நம்ம கேரளாலாம் பார்த்தோம், நிலச்சரிவு ஏற்பட்டப்போ முதல்ல போய் நின்னது யார் அப்படின்னு கேட்டால் மிலிட்ரி தான். அதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது பாட்டில் இறங்கி வேலையை செஞ்சாங்க. அந்த பேரிடர் காலங்களில் அந்த வேலைகளை செய்கிறது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி சொல்லிக்கலாம். அதே போல இந்தியன் நேவி, இந்திய கடற்படை அப்படின்றது 3 கமாண்ட்ஸ் கொண்டது. அதாவது வெஸ்டர்ன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட் அண்ட் சதர்ன் ட்ரைனிங் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனிங் கமாண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம NCC நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ஒன்று கூட. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதே போல பல நிலைகளை தாண்டி வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்கிற கப்பல், பயன்படுத்துகிற கப்பல்கள் எல்லாம் போர் கப்பல்கள், பயணத்திற்கு பயன்படுத்துகிற கப்பல்கள், அதாவது சப்மரைன் அப்படின்னு சொல்லப்படுகிற நீர்மூழ்கி கப்பல்கள், அதே போல டேங்கர்ஸ், இப்படி நிறைய இருக்கும். அதாவது ஏர்கிராப்ட் கேரியர், டெஸ்ட்ராயர், ஃப்ரிகேடர்ஸ், ஸ்டேடர்ஸ், டேங்கர், சப்மரைன், சர்வைவர் ஷிப், முக்கியமாக சர்வைவர் ஷிப் அப்படின்றது இன்னும் இன்னும் முக்கியமான ஒன்று. அதுதான் எல்லா வழித்தடங்களையும் அமைத்து கொடுக்க கப்பல். இப்படி நிறைய கப்பல்களை நாம் வந்து கொண்டு இந்தியன் நேவி அப்படின்றது எத்தனையோ, அதாவது 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடலோரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கு. அதே போல சர்வதேச பொருளாதார வழித்தடங்களையும் பாதுகாக்கிறது. 2004 நேரத்தில் சுனாமி போன்ற பேரிடர்களின் போது முக்கியமான பாதுகாப்பு அப்படின்றது கடற்படையில இருந்தா நமக்கு கிடைச்சது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது அது. இதே போல 5 முக்கிய கட்டளைகளை கொண்டு பிரிக்கப்படுகிறது. வெஸ்டர்ன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட், சதர்ன் கமாண்ட், சென்ட்ரல் கமாண்ட் அண்ட் ட்ரைனிங் கமாண்ட், இந்த மாதிரி 5 வகைகளாக பிரிக்கப்படும். இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, வான்வெளியில அதாவது ஆகாயத்துல எதிரிகளை கண்டறிந்து அவர்களை தாக்குதல் நிறுத்த திறனும் கொண்ட ஒன்றுதான் இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றது. இதுக்கும் நிறைய அந்த கப்பல் படைக்கு எப்படி சொல்ல போது சொன்னமோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஏர் இருக்கும். நமக்கே தெரியும், ரஃபேல் அப்படின்னு பார்த்தோம், ஸ்போய் அப்படின்னு பார்த்தோம், மிராஜ், இது போன்ற போர் விமானங்கள்லாம் வந்து இதுல அடங்கும். இந்தியாவிற்கு சொந்தமான அக்னி போன்ற ராக்கெட்டுகளையும் இது பயன்படுத்த தான் செய்யுது. சுனாமி, நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களின் போது பாதுகாப்புக்கும் மக்களையும் மீட்டெடுக்கவும் இந்த மாதிரிய ஹெலிகாப்டர்ஸ், ஏர்கிராப்ட் எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது என்பது உண்மை.
ஐயா, இந்த நம்மளுடைய இந்திய ராணுவத்துல இந்திய முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அப்படின்னு ஒரு துறை சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கு. இதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அப்படின்றது அவர்களுடைய முன்னாள் படை வீரர்களுடைய நலன்களையும் அவர்கள் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கமாக கொண்டது. இந்த துறை 2004 உருவாக்கப்பட்டது. இந்த துறையோட முக்கிய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முன்னாள் படைவீரர்கள் நலன்களை பாதுகாக்கும் திட்டங்களை உருவாக்குகிறது தான். அவர்களுடைய வாழ்வாதாரங்களை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கிறது. அந்த குடும்பத்திற்கான சிறப்பு சலுகைகள் மற்றும் உதவித் தொகைகளை வந்து அவங்களுக்கு பெற்று தர்றது. அதே போல ரீசெட்டில்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, படை வீரர்களுக்கு வேற தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல். அங்கிருந்து திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் முழுக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அங்க இருக்கும் போதே இந்த டிகிரி படிச்சிடலாமா, அந்த டிகிரி படிச்சிடலாமா, என்ன செட்டில்மெண்ட் வாழ்க்கையில அப்படின்னு தடுமாறுற இடத்துல இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது அவங்களுக்கு சரியான வழியில வாய்ப்பு கொடுத்து அவங்களை வழிகாட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். வேலை வாய்ப்புக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து சுய தொழில் செஞ்சு பிழைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வழிகளை அவங்களுக்கு காட்டுது அந்த ஆர்கனைசேஷன் தான். அதே போல பென்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். பாதுகாப்பு பணிகளுக்கான ஓய்வூதிய திட்டங்கள், அந்த பணியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை கரெக்டாக செயல்படுத்த வேலையை இந்த ஆர்கனைசேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கு. வாரிசுகள் மற்றும் குடும்பத்துக்கு தேவையான ஆதரவு திட்டங்களை கரெக்டாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதே போல அரசு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களுக்கான அடையாள அட்டைகளை வழங்குதல், மாநில மற்றும் மத்திய அரசுகளுடன் ஒருங்கிணைத்து முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், அதே போல மெடிக்கல் கேம்ப்ஸ், அதாவது படை வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இலவச மருத்துவ உதவி என்பது முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தையும் இது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆர்ம்டு போர்சஸ் மெடிக்கல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸர்வீஸ் மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே அவர்களுக்கு பெற்று தருகிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
இந்திய ஆயுத படையினுடைய தலைமையகம் எங்கு இருக்குது, இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இது ரொம்ப சிம்பிளாவே சொல்லிட முடியும். இந்திய அந்த தலைமையகம், ஆயுத படையுடைய தலைமையகம் என்பது நியூ டெல்லியில இருக்குது, ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம் அப்படின்றது 1895 வருஷம் ஏப்ரல் மாதம் 1st நிறுவப்பட்டது.
இன்றைய ஆயுதப்படை கொடி தினத்துல பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரைகள் என்னங்கய்யா?
கொடிநாள் என்பது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இராணுவ வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அனுசரிக்கப்படுகிற இந்த நாள். அந்த நாள்ல தேசிய கொடியின் மகத்துவத்தையும் அதை மதிக்கும் அவசியத்தையும் மக்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தியே ஆக வேண்டும். அதற்காகவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லிட முடியும். தேசிய ஒற்றுமை அப்படின்றத மக்கள் இந்த நாளில் உணரணும். அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் இந்தியர் அப்படின்ற ஒரு ஒற்றுமையா எல்லாரும் ஒரு தாய் மக்களாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த நாள் வலியுறுத்தி சொல்லுது. அதே போல ஆயுதப்படை வீரர்களுடைய தியாகம், அவர்களுடைய வீரம், இதையெல்லாம் மதிக்கும் தன்மையை நாம் கண்டிப்பாக இந்த நாளில் உணர்ந்தே இருக்க வேண்டும். பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கொடியின் மேல் நாம் வைத்திருக்கிற மரியாதையை மென்மேலும் வளர்க்க வேண்டும் அப்படின்றதான் இந்த நாளுடைய முக்கிய கருத்தாக நான் கருதுறேன்.
இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி எவ்வாறு வழங்கப்படுது, அதுடன் கூட வேற என்னென்ன பயிற்சிகள் இந்த ஆயுதப்படை வீரர்களுக்கு வழங்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆயுதப்படை வீரர்களுக்கு இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது பள்ளி பருவத்திலிருந்தே அல்லது கல்லூரி பருவத்திலே NCC அப்படின்ற ஒரு அமைப்பில் அவர்கள் கையில் ஆயுதங்கள் வழங்கப்படுது. அவங்களுக்கு வந்து அந்த துப்பாக்கி தூக்கி போராட வேண்டும் அப்படின்ற ஒரு தன்மையை வளர்ப்பதற்காக அவங்க கையில் தொட்டு அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவான். அதை நானே பார்த்துருக்குறேன். ஸோ இதை தான் முதல் முதல்ல அந்த பையனுக்கு வந்து அந்த சின்ன வயசுல ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ஃபீலிங். மட்டுமில்ல, அந்த ட்ரைனிங்ல இருக்கும்போது நிறைய வகையான துப்பாக்கிகள் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அதில் இன்சாஸ்ன்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்மால் ஆர்ம்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையான துப்பாக்கி அப்படின்றது எல்லா பக்கமும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 5.56x4.5mm அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஒரு எல்லா பக்கம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு மட்டுமல்ல, இந்திய ஆயுதப்படைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ரைஃபிளாக நம்ம பார்க்குறோம். அதே போல செவினா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைனா அப்படின்ற அந்த ரைஃபிள் வந்து 7.62mm ரைஃபிள். இதுவும் வந்து எல்லா பக்கம் பயன்படுத்தப்படுகிற ஒரு ரைஃபிள் தான். SLR அப்படின்னு சொல்லுகிற செல்ஃப் லோடிங் ரைஃபிள் அப்படின்றதும் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு பயன்படுத்தப்படுது. LMG, MMG அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக சொல்லுவோம், லைட் மெஷின் கன், மீடியம் மிஷின் கன் அப்படின்னு சொல்லுவோம். இது கப்பல்களையும் பயன்படுத்தப்படும், பொதுவாகவும் பயன்படுத்தப்படும். நார்மலாக கப்பலில் பயன்படுத்தும் போது, கப்பல் கடலுக்குள்ள ரன்னிங்ல இருக்கும்போது மேக்சிமம் என்ன செய்யும் அப்படின்னா, பிச்சிங் ரோல் அப்படின்னு சொல்லுவோம், முன்னும் பெண்ணுமாக அது ஆடுகிற பிளஸ் சைட்லையும் இப்படி சாஞ்சி சாஞ்சி ஆடுகிற போது நம்மளுடைய பொசிஷன்ல சரியா நிக்க முடியுமா அப்படின்னா நிக்கவே முடியாது. அதனால அந்த கப்பல்ல சைட்ல வந்து ஒரு ஆங்கிள் அந்த அந்த MMG, LMG இதெல்லாம் மாட்டி வச்சு அது சுடுகிற மாதிரி பயன்படுத்தப்படும். இதற்கு பயன்படுத்தப்படுகிற கப்பலில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது சக்தி வாய்ந்த மோதலுக்கு தான் பயன்படுத்துவோம், ரொம்ப பவர்ஃபுல் அட்டாக் அப்படின்றது தான் இந்த ரைஃபிள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. சில இதில் வந்து டபுள் பேரல் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவோம், இரட்டை வகையான ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைஃபிளுமே வந்து அந்த அதிக தூரம் லாங் டிஸ்டன்ஸ் அதை கவர் பண்ணி அடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு ரைஃபிள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஸ்மால் கேரியர் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து NCC பசங்களுக்கு ட்ரைனிங்க்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி ரைஃபிள் தான், 0.22 ரைஃபிள், ஸ்போர்ட் ரைஃபிள்னு சொல்லுவோம். இந்த ரைஃபிள் NCC பசங்களுக்கு ட்ரைனிங்காகவே பயன்படுத்தப்படுகிறது. அதே போல ஸ்பைனர் ரைஃபிள் அப்படின்றது லாங் டிஸ்டன்ஸ், அதாவது அதிக இலக்கை கவனிச்சு அடிக்கக்கூடிய ஒரு ரைஃபிள் தான் அந்த மாதிரியான ரைஃபிள். இதற்கும் தாண்டி பயன்படுத்தப்படுகிறது ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைஃபிள். ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைஃபிள் அப்படின்றது தானாகவே சுடும் திறன் கொண்டது. இதில் தான் AK-47 இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே இதுக்கு கீழே வந்துடும். பிஸ்டல் ட்ரைனிங் அல்லது ஹேண்ட் கன் அப்படின்னு சொல்லுவோம், பிஸ்டல் ட்ரைனிங், இது எல்லாமே கையிலே வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த 9mm பிஸ்டல் பயிற்சிகளுக்கு வந்து மேற்கொள்ளப்படுகிற அந்த துப்பாக்கிகள் இதெல்லாம்.
ஐயா, 1958 AFSA இந்தியன் ஆர்மைடு ஃபோர்ஸ் ஆக்ட், இந்த சட்டம் சொல்லக்கூடிய சிறப்பு அதிகாரங்கள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இது 1958 நீங்க சொல்ற இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்ட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் அல்லது மற்றும் அந்த ஜம்மு காஷ்மீர் போன்ற நெருக்கடியான பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம். இதனுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது சில இடங்கள் வந்து டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் ஆயுதப்படையின் அதிகாரத்தை பயன்படுத்த இந்த மாதிரியான சட்டங்கள் அனுமதிக்கப்படுது. அதாவது பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நெருக்கடியான நிலைமை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பவரை அந்த இடத்துல பயன்படுத்துவதற்கு அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு அனுமதி உண்டு. அதே போல எந்தவித உறுதிப்படுத்துதலும் இன்றி, ஃபார் எக்ஸாம்பிள் எதையாவது வந்து சந்தேகத்திற்கு இடமான ஒரு நபர் இருப்பதாக தெரிஞ்சால் அதை யார்கிட்டையும் போய் இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவங்க துப்பாக்கி சூடு நடத்தது கூட அவங்களுக்கு பெர்மிஷன் உண்டு. அதற்கான ஆக்ட் தான் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்றது. அதே போல யாரையாவது அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தால், அத்துமீறி உள்ளே நுழைகிற, எல்கையை தாண்டி நுழைகிற சில மனிதர்களை சந்தேகப்படுகிற நிலைமை வந்தா கோர்ட் வாரண்ட் கொடுத்தாதான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சந்தேகப்பட்டாலே அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். அதற்கான ஆக்ட் தான் இந்த ஆக்ட். அதே போல ஒரு சில இடங்கள்ல பாதைகளை அடைச்சு அல்லது வேறு பக்கமாக திருப்புவதற்கு இந்த ஆக்ட் மூலம் அந்த படை வீரர்களுக்கு முழுமையான அனுமதி உண்டு. சில இடங்கள்ல கூட்டம் கூடுவது அப்படின்றது கண்டிப்பா பிரச்சனையை வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கூட்டம் கூடுவதை தடுப்பதற்கு முழுமையான அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. இன்னும் இதை தாண்டி போகும்போது சில சொத்துக்கள் அல்லது சில மதிப்புடைய பொருட்கள், அந்த சொத்துக்களை சோதனை செய்து பார்ப்பதற்கும் இந்த ஆக்ட் மூலமா அந்த வீரர்களுக்கு அதிகாரம் உண்டு. இப்படி பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட எந்த நடவடிக்கையுமே நீதிமன்றத்திலும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தவே முடியாது. சப்போஸ் யாரையா சுட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அது பாதுகாப்பு கருதி சுடப்பட்டதுனால இதன் மேல வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. இதெல்லாம் பயன்படுத்தும் போது நார்மலா நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனித உரிமைகள் மீறாதபடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா சில நிபந்தனைக்கு உட்பட்டு சில நேரங்கள்ல வழியே இல்லாத போது இந்த மாதிரியான இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுத்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது சில நேரங்கள்ல உயிருக்கு ஆபத்தாகவும் முடியும். அப்படி இருக்கதா செய்யுது. சமூக ஆர்வலர்களும் கோர்ட்டும் திரும்ப திரும்ப சொல்லதான் செய்யறாங்க, எப்படின்னா ஹியூமன் வயலேஷன் இருந்துராம அப்படின்னு சொல்றாங்க. பட் தீவிரவாதியாகவோ அல்லது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிற ஒருவரையோ இவங்க பக்கத்துல போனாங்க அப்படின்னா அவங்க உயிர்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சா சுட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமை வரத்தான் செய்யும். அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்றதுதான் இந்த ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஐயா, போரில உயிரிழந்த ராணுவ படை வீரர்களுக்கும் அவங்களை இழந்து வாடக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்திய நாடும் பொதுமக்களும் எத்தகைய ஒரு அன்பையும் ஆதரவையும் அந்த வீரர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கணும், ஒரு எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்போட அவங்கள வழிநடத்தணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இது ரொம்ப சிம்பிளா சொல்லிட முடியும். தொடக்கத்தில இருந்தே அது ரிலேட்டடான விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பும் நாம் கொடுத்தே ஆக வேண்டும் ஒண்ணு. அதே போல அந்த குடும்பங்கள் சிதைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். ஒருவருடைய இழப்பு அப்படின்றது நம்மால சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அந்த இழப்ப நம்ம எப்படி அந்த குடும்பங்களை சிதைக்காம பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்கள் தனிமைப்படுத்தப்படாமல் அவர்களோடு அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது முக்கியமான ஒரு அங்கமா இருக்கும். அவங்கள தனிமையாக விட்டுறக்கூடாது. அவங்கள சொசைட்டில ஒரு குடும்பமா பார்க்க வேண்டும். அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படின்றது முதல் திட்டம். ரெண்டாவது, அந்த உயிர் தியாகம் செய்த வீரர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான கட்டணங்கள் அப்படின்றத முழுமையாக நீக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒன்று. அதே போல பொருளாதார உதவி, அதாவது பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கு, அந்த பென்ஷன் ஸ்கீம்ல தேவையான பொருளாதார உதவி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே வேண்டும். அதே போல அந்த உயிரிழந்த தியாகம் செய்த வீரர்களுக்கு, அதாவது ஊர் மத்தியிலேயோ எங்கேயாவது நினைவிடங்கள் அமைக்கலாம். அதே போல எங்கள் ஊரெல்லாம் கொடி மரம் வச்சிருக்காங்க, நினைவிடம் மாதிரி வச்சு அதை ஒரு கொடி வச்சு கார்கில் போரில் உயிரிழந்தவர் அப்படின்ற மாதிரி அவருடைய பெயரெல்லாம் எழுதி எல்லாம் வச்சிருக்காங்க. முக்கியமான நாட்களில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்து அங்கத்தினர்களை கூப்பிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பெருமைப்படும் விதமாக மரியாதை கொடுப்பது அப்படின்றது உண்மையிலேயே நல்ல காரியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே போல அவர்களுக்கு குடும்பங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அதாவது மருத்துவ காப்பீட்டு உதவிகள் கண்டிப்பாக செய்யப்பட்டே இருக்க வேண்டும். அதுவும் முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன்.
ஐயா, இன்றைய இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இன்றைய இந்திய ஆயுதப்படை கொடி தினத்துல ஆயுதப்படை வீரர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் என்ன, ஆயுதப்படை பிரிவு எவ்வாறெல்லாம் செயல்படுது, முன்னாள் படை வீரர்களுக்கு எப்படிப்பட்ட வசதிகள் நம்முடைய இந்திய அரசால வழங்கப்படுது அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
நன்றி. புதுகை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மேலும் இந்த கொடி நாள் அப்படின்றதுல உங்கள் அனைவரையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். கொடி நாள் வாழ்த்துக்கள்.
நேர்களே, இதுவரை ஆயுதப்படை வீரர்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கச் லூர்து ராஜ் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 9.1@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.